ஓம் சாந்தி. 5/11/2025. இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகம் நோயாளிகளின் மிகப்பெரிய மருத்துவமனை. பாபா முழு உலகத்தை நோயற்ற உலகமாக ஆக்க வந்துள்ளார். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால், ஒரு பொழுதும் மன சோர்வு அல்லது துக்கத்தினாலே வர முடியாது. பதில்: இப்பொழுது நாம் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை விடுத்து வீட்டிற்கு செல்வோம், பிறகு புதிய உலகத்தில் மறுபிறவி எடுப்போம். நாம் இப்பொழுது ராஜயூகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ராஜ்யத்திற்கு செல்வதற்காக தந்தை குழந்தைகளாகிய நமக்காக ஆன்மீக ராஜஸ்தானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது நினைவில் இருந்தது என்றால் துக்கத்தின் அலைகள் வர முடியாது. பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இந்த பாடல் குழந்தைகளாகிய உங்களுக்காக அல்ல, புதியவர்களுக்கு புரிய வைப்பதற்காக. இங்கு அனைவரும் அறிவாளிகள் என்று கிடையாது, அறிவற்றவர்கள் அறிவாளிகளாக ஆகிறார்கள். நாம் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இப்பொழுது தந்தை நம்மை அறிவாளியாக ஆக்குகிறார். எப்படி பள்ளிக்கூடத்தில் படித்து குழந்தைகள் எவ்வளவு அறிவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் அறிவினால் வழக்கறிஞர் பொறியாளர் ஆகிறார்கள். எங்கேயோ ஆத்மாவை அறிவாளியாக ஆக்க வேண்டியுள்ளது. ஆத்மாதான் படிக்கிறது சரீரத்தின் மூலமாக. ஆனால் வெளியில் கிடைக்கும் அனைத்து கல்விகளும் குறுகிய காலத்திற்கு ஷரீர நிர்வாகத்தின் பொருட்டாகும். ஒரு சிலர் மதமாற்றம் கூட செய்கிறார்கள், இந்துக்களை கிறிஸ்தவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். என்றாலும் கூட எதற்காக? சிறிதளவு சுகத்தை பெறுவதற்காக, பணம் தொழில் வசதிகள் சுலபமாக கிடைப்பதற்காக மற்றும் வாழ்க்கை தேவைக்காக. நாம் முதன் முதலில் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் இது நோயாளிகளின் உலகமாக இருக்கிறது. நோயாளியாக ஆகாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வியாதி கட்டாயம் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த முழு உலகம் மிகப்பெரிய மருத்துவமனை. இதில் மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக நோயாளிகளாக இருக்கிறார்கள். ஆயுள் கூட மிகவும் குறைவாக இருக்கிறது. திடீரென்று மரணத்தை அடைந்து விடுகிறார்கள், காலனின் பிடியில் வந்து விடுகிறார்கள். இதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாரதத்திற்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் மறைமுகமான வழியில் சேவை செய்கிறீர்கள். முக்கியமான விஷயமாவது, தந்தையை யாரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். மனிதர்களாக இருந்தும் கூட பரலோக தந்தையை அறிந்து கொள்ளாமல் உள்ளார்கள். அவரிடம் அன்பு கொள்ளாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது என்னிடம் அன்பு கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். என்னிடம் அன்பு வைத்து நீங்கள் என்னுடனேயே திரும்பிச் செல்ல வேண்டும். திரும்பிச் செல்லாத வரை இந்த மோசமான உலகத்தில் இருக்க வேண்டி உள்ளது. உடல் உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுடையவராக ஆகாத வரைக்கும் எதற்கும் பயனில்லை. தேக அபிமானியாக அனைவரும் இருக்கிறார்கள். நாம் ஆத்ம அபிமானியாக ஆகவில்லை, தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் முதலில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். முக்கியமான விஷயம், ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்காகவே ஒழிய படைப்பை அறிந்து கொள்வது பற்றி அல்ல. படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானம் என்று பாடப்படுகிறது. அப்படி இல்லாமல் முதலில் படைப்பு, பிறகு படைப்பவரை பற்றிய ஞானம் என்று கூற மாட்டார்கள். முதலில் படைக்கக்கூடியவர் அவரே தந்தை, இறை தந்தையே என்று கூறப்படுகிறது. அவர் குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக ஆக்குகிறார். தந்தை எப்பொழுதும் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறார். எனவே அவர் பரம தந்தை. நான் ஆத்ம அபிமானி ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். யாருக்குள் பிரவேசம் செய்துள்ளேனோ அவரையும் ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகிறேன். அவரை மாற்றுவதற்காக அவருக்குள் பிரவேசம் செய்கிறேன். ஏனென்றால் இவரும் தேக உணர்வுடையவராக இருந்தார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சரியான முறையில் நினைவு செய்யுங்கள் என்று இவருக்கும் கூறுகிறேன். ஆத்மா தனியானது, உடல் தனியானது என்று புரிந்திருக்கும் மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆத்மா உடலிலிருந்து வெளியேறி விடும் பொழுது இரண்டாக ஆகிவிடுகிறது. நீங்கள் ஆத்மா ஆவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாதான் மறுபிறவி எடுக்கிறது. ஆத்மாதான் சரீரம் எடுத்து பாகத்தை நடிக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா பலமுறை புரிய வைக்கிறார். இதில் மிகுந்த உழைப்பு தேவை. எப்படி மாணவர்கள் படிப்பதற்காக தனிமையில் தோட்டம் ஆகிய இடங்களுக்கு சென்று படிக்கிறார்கள், பாதிரிமார்கள் உலாவ செல்கிறார்கள் என்றால் முற்றிலும் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆத்ம உணர்வில் இருப்பது இல்லை, கிறிஸ்துவின் நினைவில் இருப்பார்கள். வீட்டில் இருந்தபடியே கூட நினைவு செய்ய முடியும். ஆனால் குறிப்பாக கிறிஸ்துவை நினைவு செய்வதற்காக தனிமையில் செல்கிறார்கள். வேறு எந்த பக்கமும் பார்ப்பது இல்லை. யார் மிக நல்லவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நாங்கள் கிறிஸ்துவை நினைவு செய்து அவரிடம் சென்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்து சொர்க்கத்தில் அமர்ந்துள்ளார், நாங்கள் கூட சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள். நாங்களும் நினைவு செய்து செய்து அவரிடம் சென்று விடுவோம். அனைத்து கிறிஸ்தவர்களும் அந்த ஒருவரின் குழந்தைகள். அவர்களிடம் சிறிதளவு ஞானம் சரியாக உள்ளது. ஆனால் இவ்வாறு அவர்கள் புரிந்திருப்பது கூட தவறு. ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆத்மா மேலே போகவே இல்லை. கிறிஸ்து என்ற பெயர் சரீரத்தினுடையது. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆத்மாவோ சிலுவையில் அறையப்படுவது இல்லை. இப்பொழுது கிறிஸ்துவின் ஆத்மா இறை தந்தையிடம் சென்றுவிட்டது என்று கூறுவது கூட தவறு. யாராவது எப்படி திரும்பி செல்வார்கள்? ஒவ்வொருவருக்கும் ஸ்தாபனை பிறகு பாலனை அவசியம் தேவை. ஒரு கட்டிடத்திற்கு கூட வெள்ளை அடிக்கிறார்கள், இது கூட பாலனை அல்லவா? இப்பொழுது எல்லையற்ற தந்தையை நீங்கள் நினைவு செய்யுங்கள். இந்த ஞானத்தை எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. தனக்கே நன்மை செய்ய வேண்டும். நோயாளியிலிருந்து நோயற்றவராக வேண்டும். இது நோயாளிகளின் பெரிய ஆஸ்பத்திரியாகும். முழு உலகம் நோயாளிகளின் மருத்துவமனை. நோயாளிகள் அவசியம் இறந்து போய் விடுவார்கள். தந்தை முழு உலகத்தை நோயற்றதாக ஆக்குகிறார். அப்படியின்றி இங்கேயே நோயற்றவராக ஆகிவிடுவீர்கள் என்பது அல்ல. நோயற்றவர்கள் புதிய உலகத்தில் என்று தந்தை கூறுகிறார். பழைய உலகத்தில் நோயற்றவர்களாக இருக்க முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணர் நோயற்றவர்களாக ஆரோக்கியமாக எப்பொழுதும் இருக்கிறார்கள். அங்கு நீண்ட ஆயுள் இருக்கும். நோயாளிகள் விகாரியாக இருப்பார்கள். நிர்விகாரிகள் நோயாளிகளாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் முழுமையான தூய்மையாக இருப்பார்கள். இந்த சமயம் முழு உலகமும் குறிப்பாக பாரதம் நோயாளியாக உள்ளது என்று தந்தை அவரே கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் நோயற்ற உலகத்தில் வருகிறீர்கள். நோயற்றவராக நினைவு யாத்திரை மூலமாக ஆகிறோம். நினைவின் மூலமாக நீங்கள் உங்களது இனிமையான இல்லத்திற்கு சென்று விடுவீர்கள். இதுவும் யாத்திரை. தந்தை பரமாத்மாவிடம் செல்வதற்கான ஆத்மாவின் யாத்திரை. இது ஆன்மீக யாத்திரை. இந்த வார்த்தையை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கூட வரிசைப்படியாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஆனால் மறந்து விடுகிறீர்கள். முக்கியமான விஷயமே இதுதான். புரிய வைப்பது மிக சுலபம். ஆனால் யார் தாங்கள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிய வைக்க முடியும். யாத்திரையில் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு கூறுகிறார்கள் என்றால் உள்ளத்தில் அம்பு போல தைக்காது. சத்தியம் என்ற கூர்மை தேவை. நாம் பாபாவை அந்த அளவு நினைவு செய்கிறோம், அவ்வளவுதான். மனைவி கணவனை எவ்வளவு நினைவு செய்கிறார்? இவரோ கணவர்களுக்கெல்லாம் கணவன், தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, குருக்களுக்கெல்லாம் குரு. குருமார்கள் கூட அந்த தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். கிறிஸ்து கூட தந்தையை தான் நினைவு செய்து கொண்டிருந்தார். ஆனால் சொன்னால் அவரை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். தந்தை வரும்பொழுதுதான் வந்து தனது அறிமுகத்தை அளிக்கிறார். பாரதவாசிகளுக்கே தந்தையை பற்றி அறிமுகம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்க முடியும்? வெளிநாடுகளில் இருந்து கூட யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக இங்கே வருகிறார்கள். பழமையான யோகத்தை இறைவன் கற்பித்தார் என்று நினைக்கிறார்கள். இது பாவனை. உண்மையிலும் உண்மையான யோகத்தை நான் தான் கல்ப கல்பமாக ஒரே ஒரு முறை வந்து கற்பிக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். முக்கியமான விஷயம், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதற்குதான் ஆன்மீக யோகம் என்று கூறப்படுகிறது. பிற அனைத்தும் ஸ்தூல யோகம், பிரம்மத்துடன் நினைவு வைக்கிறார்கள். அது தந்தை அல்ல, அது வசிப்பதற்கான இடம். எனவே சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தை. ஒரு தந்தையை தான் சத்தியம் என்று கூறப்படுகிறது. தந்தை எப்படி சத்தியமானவர் என்பது கூட பாரதவாசிகளுக்கு தெரியாது. அவர் உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார். உண்மையான கண்டம் மற்றும் பொய்யான கண்டம். நீங்கள் உண்மையான கண்டத்தில் இருக்கும் பொழுது அங்கு ராவண ராஜ்யம் இருக்காது. அரை கல்பத்திற்கு பின்னால் ராவண ராஜ்யம், பொய்யான கண்டம் ஆரம்பமாகிறது. உண்மையான கண்டம் என்று முழுமையான சத்தியுகத்தை தான் கூறுவார்கள். பிறகு முழுமையான கலியுக கடைசி வரையும் பொய்யான கண்டம். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் அமர்ந்துள்ளீர்கள். இங்கும் இல்லை அங்கும் இல்லை, நீங்கள் யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது, சரீரம் அல்ல. தந்தை யாத்திரை செய்ய கற்பிக்கிறார். இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும், உங்களுக்கு இதை கற்பிக்கிறார். அவர்கள் பிறகு சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் பக்கம் செல்வதற்காக பயணம் செய்கிறார்கள். அதில் எந்த நன்மையும் இல்லை. இந்த பொருட்களால் அழிவுதான் ஆகிறது. மற்றபடி இவ்வளவு உழைப்பும் வீணானது. அறிவியலின் மூலமாக அமைக்கப்படும் இந்த எல்லா பொருட்களும் வருங்காலத்தில் உங்களுக்கு தான் உதவப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லை இல்லாத தந்தை வந்து கற்பிக்கிறார். எனவே எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும், அந்த அளவிற்கு ஆசிரியர்கள் மீது மிகுந்த மதிப்பு வைப்பார்கள். நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெற்று விடுங்கள் என்று ஆசிரியர் கட்டளையிடுவார். கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கு உங்களுக்கு கற்பிக்கிறார் என்று தந்தையும் கூறுகிறார். இந்த லக்ஷ்மி நாராயணர் அதிபதி ஆவார்கள். பிரஜைகள் கூட அதிபதிதான். ஆனால் பதவிகளோ அதிகமாக இருக்கிறது அல்லவா? பாரதவாசிகள் கூட அனைவரும் நாங்கள் எஜமானர் ஆவோம் என்று கூறுகிறார்கள். ஏழைகள் கூட தங்களை பாரதத்தின் அதிபதி என்று நினைப்பார்கள். ஆனால் ராஜா மற்றும் அவர்களுக்கு இடையே எவ்வளவு வித்தியாசம் உள்ளது? ஞானத்தினால் பதவியில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஞானத்தில் கூட புத்திசாலித்தனம் தேவை. தூய்மை மிக அவசியமானது. பிறகு ஆரோக்கியம், செல்வம். சொர்க்கத்தில் அனைத்தும் இருக்கும் அல்லவா? தந்தை லட்சியம் மற்றும் நோக்கத்தை புரிய வைக்கிறார். உலகத்தில் வேறு யாருடைய புத்தியிலும் இந்த லட்சியம் நோக்கம் இருக்காது. நாங்கள் இவ்வாறு ஆகிறோம் என்று நீங்கள் சட்டென்று கூறுவீர்கள். முழு உலகத்தில் நமது ராஜ்யம் இருக்கும். இதுவோ குடியரசு ராஜ்யம். முதலில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தார்கள். பிறகு ஒற்றை கிரீடம். இப்பொழுது கிரீடமே இல்லை. பாபா முரளியில் கூறியிருந்தார், இந்த படம் கூட இருக்க வேண்டும். இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கு முன்னால் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் தலை வணங்குகிறார்கள். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆக்குகிறேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். அது குறுகிய காலத்திற்கானது. இது 21 பிறவிகளின் விஷயம். தூய்மையாவதுதான் முக்கியமான விஷயம். வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். அப்படியின்றி ராஜாவாக ஆக்குங்கள் என்று கூறுவது இல்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடையது எல்லை இல்லாத துறவரம். இந்த உலகத்திலிருந்தே நாம் நமது வீட்டிற்கு சென்று விடுவோம். பிறகு சொர்க்கத்தில் வருவோம். நாம் வீட்டிற்கு செல்வோம், பிறகு ராஜ்யத்தில் வருவோம் என்று புரிந்திருக்கும் பொழுது உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பிறகு மன சோர்வு, துக்கம் போன்ற இவை அனைத்தும் ஏன் ஆக வேண்டும்? ஆத்மாவாகிய நான் வீட்டிற்கு செல்வேன். பிறகு மறுபிறவி புதிய உலகத்தில் எடுப்பேன். குழந்தைகளுக்கு ஏன் நிலையான மகிழ்ச்சி இருப்பது இல்லை? மாயையின் எதிர்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே மகிழ்ச்சி குறைந்து போய்விடுகிறது. சுயம் பதித்த பாவனர் கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் சாம்பலாகிவிடும். நீங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவர் ஆகிறீர்கள். நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்திற்கு செல்வோம். இங்கு பல ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் ஆன்மீக ராஜ்யம் உருவாக வேண்டியுள்ளது. சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள். கிறிஸ்தவர்கள் சொர்க்கத்தின் பொருளை புரியாமல் உள்ளார்கள். அவர்கள் முக்தி தாமத்தை சொர்க்கம் என்று கூறுகிறார்கள். ஹெவன்லி காட்ஃபாதர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று கிடையாது, அவர் சாந்தி தாமத்தில் உள்ளார். இப்பொழுது நீங்கள் ஸ்வர்கத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். இந்த வித்தியாசத்தை கூற வேண்டும். இறை தந்தை முக்தி தாமத்தில் இருப்பவர். சொர்க்கம் என்று புதிய உலகத்திற்கு கூறப்படுகிறது. அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள். தந்தை தான் வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார். நீங்கள் எதை சாந்தி தாமம் என்று கூறுகிறீர்களோ அதை அவர்கள் சொர்க்கம் என்று நினைக்கிறார்கள். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஞானம் மிக சுலபமானது. இது தூய்மையாக ஆவதற்கான ஞானம், முக்தி ஜீவன் முக்திக்கு செல்வதற்கான ஞானம். இதை தந்தைதான் கொடுக்கிறார். ஒருவரை தூக்கிலிடும் பொழுது உள்ளுக்குள் நான் கடவுளிடம் செல்கிறேன் என்ற உணர்வே இருக்கும். தூக்கு தண்டனை கொடுப்பவரும் கடவுளை நினைவு செய்யுங்கள் என்பார்கள். கடவுள் பற்றி இருவருக்கும் தெரியாது. அவருக்கோ அந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் நினைவிற்கு வருவார். கடைசி நேரத்தில் மனைவியை நினைத்தார் என்ற பாடலும் உள்ளது. யாராவது ஒருவரின் நினைவு அவசியம் இருக்கும். சத்தியுகத்தில்தான் மோகத்தை வென்றவர்களாக இருப்பார்கள். அங்கு ஒரு உடலை விட்டு மற்றொன்றை எடுப்போம் என்பதை அறிந்திருப்பார்கள். அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள் என்று கூறுகிறார்கள். இங்கு துக்கம் இருக்கிறது, எனவே பகவானிடமிருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று நினைவு செய்கிறார்கள். அங்கு அனைத்துமே கிடைத்ததாகவே இருக்கும். நமது உத்தேசமாவது மனிதனை ஆஸ்திகனாக ஆக்குவது, தலைவனுடையவராக ஆக்குவது என்பதை நீங்கள் கூறலாம். இப்பொழுது அனைவரும் அநாதைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் தலைவனுக்கு சொந்தமானவராக ஆகிறோம். சுகம் அமைதி செல்வத்தின் ஆஸ்தி அளிப்பவர் தந்தை. இந்த லட்சுமி நாராயணருக்கு எவ்வளவு நீண்ட ஆயுள் இருந்தது? முதன் முதலில் பாரதவாசிகளின் ஆயுள் மிக நீண்டதாக இருந்தது என்பதை அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது குறுகியதாக ஆகியுள்ளது. ஏன் குறுகியதாக ஆகியது என்பது யாருக்கும் தெரியாது. உங்களை பொறுத்தவரை புரிந்து கொள்வது புரிய வைப்பது மிக சுலபமாக ஆகிவிட்டுள்ளது. அது கூட வரிசைப்படியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏற்றபடி புரிய வைக்கிறார்கள். யார் எப்படி தாரணை செய்கிறார்களோ அவ்வாறே புரிய வைக்கிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, எப்படி தந்தை எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவ்வாறே ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையை மனதார அன்பு செய்தபடியே தந்தையுடன் கூட வீடு செல்ல வேண்டும். இரண்டாவது, எல்லையில்லாத தந்தை மீது முழுமையாக மதிப்பு வைக்க வேண்டும். அதாவது தந்தையின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். தந்தையின் முதலாவது கட்டளை, குழந்தைகளே நல்ல முறையில் படித்து தேர்ச்சி அடைந்து விடுங்கள் என்பது. இந்த கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும். வரதானம் சக்திசாலி சேவை மூலம் பலம் இல்லாதவர்களுக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம் உண்மையான சேவாதாரியின் உண்மையான விசேஷத்தன்மை, பலமற்றவர்களுக்குள் பலத்தை நிரப்புவது. சேவை அனைவரும் செய்கிறார்கள், ஆனால் வெற்றியில் வித்தியாசம் காணப்படுவது. அதற்கான காரணம் சேவையின் சாதனங்களில் சக்தி குறைவாக இருப்பது. எப்படி வாளில் கூர்மை இல்லை என்றால் அந்த வாழ் பயனற்று போகும். அதுபோல சேவையின் சாதனங்களில் நினைவின் கூர்மை இல்லை என்றால் வெற்றி இல்லை. எனவே சக்திசாலி சேவாதாரி ஆகுங்கள். பலமற்றவருக்குள் பலத்தை நிரப்பி தகுதியுள்ள ஆத்மாக்களை வெளிக்கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதான் உண்மையான சேவாதாரி என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு குழப்பமான சூழ்நிலையையும் பறக்கும் கலைக்கான சாதனம் என்று புரிந்து கொண்டு பறந்து கொண்டே இருங்கள். அவ்யக்த சமிஞ்சை அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அஷரீரி ஆவது சுலபம்தான். ஆனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை முன்னால் வரும்பொழுது, ஏதேனும் ஒரு குழப்பத்தில் வரக்கூடிய குழப்பமான சூழல்கள் இருக்கும் பொழுது நினைத்த உடனேயே அஷரீரி ஆகிவிட வேண்டும். இதற்காக நீண்ட கால பயிற்சி தேவை. யோசிப்பதும் செய்வதும் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும். அப்போது கடைசி பேப்பரில் தேர்ச்சி அடைய முடியும். ஓம் சாந்தி.